அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 13 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை பிறகு செய்தியரங்கில், பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், இந்த அறிவிப்பு பிறகு மோடி தெரிவித்த கருத்துக்கள்,
அடல்ஜி அத்வானிஜி கே அதாக பரிசிரம் வட்டவ்ருக்ஷ பனி ஹுயி இஸ் பார்ட்டி கே லாக்கோ காரியகர்த்தாவோ கி சுப்காமனாய் ராஷ்ட்ரிய நேதிருத்வ கே ஆசீர்வாத் பாரதிய ஜனதா பார்ட்டி கோ அவஷ்ய சஃபல்தா திலாயங்கே.
புதுடெல்லியில் மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் 4 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது குறித்த செய்திகள், இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்த கருத்துக்கள்.
இந்த தண்டனை, தூக்கு தண்டனை என்பது கண்டிப்பா பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கான ஒரு தீர்வாக இருக்காது என்பது அம்னஸ்டியின் வாதம்.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் மணிவண்ணன்.
இந்திய தலைநகர் டெல்லியில் கடந்த டிசம்பரில் ஓடும் பஸ்ஸில் பெண் ஒருத்தியை கூட்டாக 6 பேர் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி கொலை செய்த சம்பவத்தில் 4 பேருக்கு இந்திய நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு சமூகத்தின் ஒட்டுமொத்த மனசாட்சியையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது என்று கூறிய நீதிபதி, இது மரண தண்டனை வழங்கப்பட தகுதியுள்ள மிக அபூர்வமான வழக்குகளில் அடங்கும் என்றார். இதுகுறித்த மேலதிக விவரங்கள் செய்தியரங்கில்.
இந்தியாவின் மிகவும் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியான குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பிரதமர் வேட்பாளர் என்று நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இன்று அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு பேசிய நரேந்திர மோடி, சாதாரண கட்சி தொண்டனான தமக்கு மிகப்பெரிய பொறுப்பை கட்சியின் தலைமை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார்.
ஆஜ் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ராஷ்ட்ரிய நேதிருத்வனே முஜேசே.
குஜராத் முதல்வராக கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து பதவியில் இருக்கும் கடும்போக்கு இந்து தேசியவாதியான மோடிக்கு 62 வயது. 2002 ஆண்டில் தனது மாநிலத்தில் நடந்த மத கலவரங்களில் 2000 பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதை தடுக்க தவறிவிட்டார் என்று மோடி மீது அவரது விமர்சகர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இப்படி கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள். அதே சமயம் அவரது ஆதரவாளர்களோ அவர் நிர்வாக திறன்மிக்க தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தலைவர் என்று வர்ணிக்கிறார்கள்.
சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை களைவது குறித்த தங்களது பேச்சுவார்த்தைகள் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்படும் மேலும் பரந்துபட்ட முன்முயற்சியின் தொடக்கம் என்று அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூறியிருக்கின்றன. ஜெனீவாவில் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளின் 2 நாளான இன்று இந்த விஷயத்தில் உடன்படும் விஷயங்களை கண்டறிய தாங்கள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி கூறினார்.
We are working hard to find the common ground to be able to make that happen.
இந்த மாதம் பின்னதாக நியூயார்க்கில் ஐநா மன்ற பொதுச்சபையில் மற்றொரு கூட்டம் நடக்கலாம் என்று கூறிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சார்கே லேவ்ரோ, இந்த கூட்டத்தில் 2வது ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் என்று பெயரிடப்பட்டுள்ள சிரியா குறித்த அமைதி மாநாட்டுக்கான ஆயத்த வேலைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றார்.
ஈராக்கின் பாக்தாத் நகருக்கு வடக்கே இருக்கும் பகுபா நகரில் சுன்னி பள்ளிவாசலுக்கு அருகில் நடந்த 2 குண்டுவெடிப்புகளில் 30 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துவிட்டு வழிபாட்டாளர்கள் கலைந்து சென்றபோது இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவ அதிகாரிகளும் கூறுகிறார்கள். 2008 ஆண்டுக்கு பிறகு தற்போது ஈராக்கில் மிக மோசமான தாக்குதல்கள் மீண்டும் நடக்க துவங்கியிருக்கும் பின்னணியில் இன்றைய குண்டுவெடிப்புகளும் வந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச விண்வெளி நிலையத்தின் விண்வெளி வீரர்கள் குழு பூமிக்கு திரும்பி 2 நாட்களுக்கு பின்னர் அவர்கள் எப்படி கஜகஸ்தானில் இறங்க வேண்டிய இடத்துக்கான அணுகு வான்பாதை எங்கிருக்கிறது என்பது தெரியாமல் குருட்டாம்போக்கிலேயே தங்களது கலனை செலுத்த வேண்டியிருந்தது என்பதை பற்றி விவரித்தனர். ரஷ்ய விண்வெளி வீரரான பாவெல் வினெக் ரெட்டோவ், சோயூஸ் கலனில் இருந்த உயரத்தை உணர்ந்து கணிக்கும் கருவிகள் கலன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட்டு பறக்க ஆரம்பித்த உடனேயே பழுதாகிவிட்டன என்றார். பூமியிலிருந்து தாங்கள் எவ்வளவு தொலைவில் இருக்கிறோம் என்பது குறித்த அனைத்து தரவுகளையும் அவர்கள் இழந்துவிட்டதாக அவர் கூறினார். இந்த விவரங்கள் இல்லாத நிலையில் பூமியில் இருந்த தரைக்கட்டுப்பாட்டு குழு அவர்கள் தரையிறங்குவதை சுமூகமாக்க எந்த உயரத்தில் அவர்கள் இயந்திரங்களை இயக்க வேண்டும் என்று தங்களுக்கு சொல்வதை வைத்தே இயங்கினோம் என்றார்.
இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் போது கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் இருவர் ஸ்பாட் பிக்சிங் என்று கூறப்படும் கிரிக்கெட் போட்டிகளின் சில பகுதிகளை முன்கூட்டியே தீர்மானிக்கும் செயலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக ஆயுள் முழுவதும் இனி அவர்கள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடுவதற்கு தடை விதித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. வேகப்பந்து வீச்சாளர் சாந்தகுமாரன் ஸ்ரீசாந்த் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இவருடன் ஆடிய அங்கீத் சாவான் ஆகிய இருவருக்கும் இந்த தடை விதிக்கப்படுவதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இதே விதமான புகார்களை எதிர்கொண்ட அமித் சிங் மற்றும் சித்தார்த் திரிவேதி ஆகிய இரு கிரிக்கெட் ஆட்டக்காரர்களுக்கு இதைவிட குறைவான தண்டனை அதிகாரிகள் அளித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் மீது பலவிதமான மோசடி குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருந்தன.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இந்திய செய்தரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். டெல்லி பாலியல் வல்லுறவு வழக்கின் தீர்ப்பை பார்க்கும் முன் முதலில் நரேந்திர மோடி தொடர்பான அரசியல் செய்திகளை பார்ப்போம். இந்தியாவின் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரேந்திர மோடி பிரதமருக்கான வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்று அந்த கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் அறிவித்திருக்கின்றார். இதற்கு LK அத்வானி உடன்படவில்லை என்று கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங்கின் வீட்டில் வெள்ளியன்று கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அத்வானி கலந்து கொள்ளவில்லை. நரேந்திர மோடியை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இப்போதே அறிவிப்பதற்கு அத்வானி ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே அறிவிப்பது மரபு என்று கூறிய ராஜ்நாத் சிங், அந்த மரபுப்படிதான் நரேந்திர மோடியை இப்போது தாம் பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருப்பதாக தெரிவித்தார். சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் ராஜ்நாத் சிங்குடன் செய்தியாளர்களிடம் பேசிய நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா அடுத்த தேர்தலில் பெரும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை வெளியிட்டார்.
ஆஜ் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ராஷ்ட்ரீய நேதத்வனே முஜேசே
பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை எனக்கு பெரியதொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறது. சாதாரண கிராமத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண கட்சி தொண்டன் நான். அதல்ஜி அத்வானிஜி போன்ற தலைவர்களின் கடும் உழைப்பால் பாரதிய ஜனதா கட்சி பெரும் விருட்சமாக இன்று வளர்ந்து நிற்கிறது. தொண்டர்களின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்று நான் நம்புகின்றேன் என்றார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி, குஜராத் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களுக்குள் குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான மிக மோசமான கலவரங்கள் நடைபெற்றன. இந்த கலவரங்கள் மற்றும் படுகொலைகளை தடுக்க தவறிவிட்டார் என்று அவர் மீது தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதே சமயம் இந்தியாவின் நகர்ப்புற நடுத்தர வர்க்க வாக்காளர்களிடம் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக அதிகரித்து வரும் கோபத்தை நரேந்திர மோடியை முன்னிறுத்துவதன் மூலம் தேர்தலில் அறுவடை செய்ய முடியும் என்று மோடி ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். பிரதமர் வேட்பாளராக குஜராத் முதல்வர் முன்னிறுத்தப்பட்டிருப்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளரான நிர்மலா சீதாராமன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
2014 தேர்தல் 2014 நடக்குமா 2013 நடக்குமான்றது இன்னும் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. அது எப்ப நடந்தாலும் பாரதிய ஜனதா பார்ட்டி எதிர்கட்சியில் இருக்கிறதுனால முழு தயாரோட ரெடியா அந்த கேம்பெயின் களத்துல இறங்க வேண்டும். இதற்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அட்வான்டேஜா இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம தயாரா இருக்கோன்றது நல்லா எடுத்து காமிச்சாங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு தலைவர் கட்சியில முன் வந்திருக்கிறார். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம நாடு முழுக்க எங்க போனாலும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜியா எங்களுடைய தலைமையை வெளிப்படைய சொல்றதுக்கோசம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து இன்னும் 7 மாசமா இருக்கு எலெக்ஷனுக்கு அவரோட பேரை அறிவிச்சிருக்கோம்.
நீங்க இப்படி சொன்னாலும் கூட ஒரு தலைவர் ஒரு பிரதமர் பதவிக்கு போட்டியிடுபவருடைய எதிர்பார்ப்புங்கிறது அவர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போறவராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவருடைய தேர்வுக்கு கட்சிக்குள்ளேயே எல்கே அத்வானி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த தேர்வு முடிவில் அந்த கூட்டத்தில் கூட அத்வானி கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு சரியான சமிக்ஞையாகப்படுகிறது அவங்களுக்கு.
ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பொதுமக்களுடைய உணர்ச்சியை எடுத்து சொல்லி நீங்க 2014 எலெக்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு தலைமை வேணும்னா இவர் தான் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை எங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாரும் எல்லா ஸ்டேட்லேருந்தும் சொல்லிட்டே வந்தாங்க. இன்னைக்கு பார்லிமெண்டரி போர்டில் அது இன்னைக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக அதை பற்றி தீவிரமான சர்ச்சை நடந்த பிறகு 12 உறுப்பினர் இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி போர்டில்
11 பேரும் கூட பக்கத்திலேயே உட்கார்ந்து அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க இவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இது ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு சர்ச்சை. அது எல்லாருக்கும் கண்ணில் படுற மாதிரி 11 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. இது மனம் வருத்தத்துக்குள்ளான விஷயம் எங்களுக்கு, எங்களுடைய மூத்த தலைவருக்கு கொஞ்சம் இதுல ரிசர்வேஷன்ஸ் இருந்தது. பட் 11 பேர் உட்காந்து இதை பத்தி சொல்றது உங்களுக்கு கண்டப்பட மாட்டேங்குது. ஜனநாயக ரீதியில டிசிஷன் எடுத்தது கண்டப்பட மாட்டேங்குது. ஆனா பிஜேபியில யாரோ ஒருத்தர் மாத்திரம் ஒருங்கிருந்து வரலன்னா ஒண்ணு, அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசுறோம் இதுல. நான் அதனால உங்களை தயவுசெய்து ஒரு ஜனநாயக ரீதியா செயல்படக்கூடிய ஒரு பார்ட்டியில நடந்த டிசிஷன் மேக்கிங்க நீங்க பாத்தீங்க. இது ஆல்மோஸ்ட் பொலிட்டிக்கலி நான் சொல்லணும்னா ப்ராசஸ் டாக்குமெண்ட் பண்ணாங்க மீடியால. இதற்கு மேல என்ன வேணும்? ஒரு குடும்ப பரம்பரத்துக்கு இல்ல டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு தன வளங்குற பார்ட்டி ஒரு கேள்வி கேட்கறது இல்ல.
இல்லை, அதுவல்ல என்னுடைய கேள்வி. இப்போ ஒரு பிரதமர் பதவிக்கு நீங்க ஒருத்தர் முன்னிறுத்துறீங்கன்னா உங்க கட்சிக்குள்ளேயே வந்து மூத்த தலைவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உங்க கூட்டணியில கிட்டத்தட்ட 17 வருஷமா இருந்த பீகார்ல இருந்த நிதிஷ்குமார் வந்து இதற்காகவே கூட்டணியிலேருந்து விலகிறாரு. இப்போ அப்போ ஒருங்கிணைப்பது தானே தலைமை. இங்க வந்து அவருடைய பேரை முன்மொழியும் போதே இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கே, தேர்தலில் இது வந்து பாஜகவுக்கு பலம் அளிக்குமா பலவீனமாக போகுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி.
உங்களுடைய கேள்வியே வேற ஒரு விதமான உங்களையே திருப்பி கேட்கறேன். 2002 கோத்ரா ட்ரெயின் பேர்னிங்க்கு அப்புறம் அவ்வளவு ரைட்ஸ் நடந்த பிறகு ரயில் மந்திரியா இருந்த நிதிஷ்குமார் அப்ப கூட பதவியில கண்டினியூ பண்ணாத நீங்க கேள்வி கேட்கலையே. இன்னைக்கு வேற காரணத்துக்கோசம் அவர் இறங்கி இவரோட பேரை சொல்லிட்டு மோடியோட பேரை சொல்லிட்டு இன்னைக்கு இறங்கினது உங்களுக்கு தப்பா படுதுன்னா ஏன் அன்னைக்கு அவர் ஒத்துழைச்சா? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஏதோ ஒரு காரணத்தை கேட்கறதுக்கு நீங்க நிதிஷ்குமார்கிட்ட போனமே தவிர எங்க கிட்ட கேட்க கூடாது.
இப்போ அத்வானி மோடி தொடர்பாக கொண்டிருக்கும் அந்த ரிசர்வேஷன் அச்சங்களுக்கு அர்த்தம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்லைங்க, அவர் ரேஸ் பண்ணது மோடிய பத்தின ஒரு விதமான கேள்வியும் அவர் கேட்கல. அவரோட லெட்டர் பதிச்சு ரிலீஸ் பண்றது கூட பாருங்க, இப்ப வேண்டாம் அனௌன்ஸ்மெண்ட், இப்படி பண்ணணும், இந்த விஷயத்துல இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்றத ஒரு அவருடைய கண்டிஷனா போட்டு நான் இந்த கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்காங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4-5 கண்டிஷன் ஒத்துருக்காங்க, ஒன்னு ரெண்டுத்துக்கு ஒத்துக்காம விட்டுருக்காங்க. இது அவருடைய அபிப்பிராயம் பெரியவரா தெரிய வச்சிருக்காங்க. அதுக்கு எங்களோட தலைவரும் என்ன பதில் கொடுத்திருக்காங்கிறது கூட வெளிப்படையா வந்திருக்கு. வெளிப்படையா வந்து நீங்க இதெல்லாம் ஒத்துட்ட பிறகு நான் வேணா மீட்டிங் வரேன்னு சொன்ன பெரியவர் வரல. ஆனா அவரை விட்டு கொடுக்காம போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காங்க. இது மோடியோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை பத்தி குவெஸ்டின் இல்ல. ராஜ்நாத் சிங் எப்படி எல்லாம் என்ன நடத்திட்டு இருக்காருங்கிறத பத்தி கேள்வி எழுப்பியிருக்காரு, தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால இதுல ஏதோ மோடிக்கு எகேன்ஸ்ட் அவர் பேசினதாக எடுத்துக்க வேண்டாம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு பொதுப்படையே வெளில வந்திருக்கு.
பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன். அடுத்து டெல்லி பாலியல் வல்லுறவு வழக்கு குறித்த செய்திகள். கடந்த டிசம்பரில் டெல்லியில் 23 வயதான மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 5வது குற்றவாளி சந்தேகத்திடமான முறையில் சிறையில் இறந்து கிடந்தார். 6வது நபர் 18 வயது பூர்த்தியடையாதவர். மேலதிக விவரங்களை வழங்குகிறார் மணிவண்ணன்.
இந்தியாவை உலுக்கிய டெல்லி பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றவாளிகளாக இந்த வாரம் முன்னதாக தீர்ப்பளிக்கப்பட்ட 4 இன்று வெள்ளிக்கிழமை டெல்லி விரைவு நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யோகேஷ் கண்ணா தீர்ப்பை அளிக்கையில் இந்த சம்பவம் நாட்டின் ஒட்டுமொத்த மனசாட்சிக்கே அதிர்ச்சி அளித்ததாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற கொடூரமான குற்றங்களை நீதிமன்றங்கள் கண்டும் காணாமல் இருந்துவிட முடியாது என்றும் அவர் கூறினார். இந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோரியிருந்தனர். இருந்தும் தாம் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வாதிட்டனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரில் ஒருவரான ராம்சிங் ஏற்கனவே திகார் சிறையில் இறந்து காணப்பட்டார். அவரது மரணம் குறித்து சர்ச்சை நிலவுகிறது. மற்றொரு 15 இளைஞர் சிறார்களுக்கான நீதிமன்றத்தில் 3 ஒரு சீர்திருத்த நிலையத்தில் கழிக்க தண்டனை விதிக்கப்பட்டார். மரண தண்டனை அறிவிக்கப்பட்டவுடன் குற்றவாளிகளில் ஒருவரான 20 வயதான வினய் சர்மா நீதிமன்றத்திலேயே அழத் தொடங்கினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக ஆஜரான வழக்கறிஞர் ஏ பி சிங் கூறுகையில்,
உஸ்மே ஜட்ஜ்மெண்ட் பூரி தரஹ சே சர்க்கார் கே இஷாரே பர் கியா கயா ஹை ஔர் ஜஸ் சாஹப்னே சபி அக்யூஸ் கோ பினா குச் சோச்சே சம்ஜே கேவல் ராஜநீதிக் தபாவ் மே பினா கிசி கவாஹி கோ தேக்தே ஹுவே சபூதோ கோ தேக்தே ஹுவே தத்வோ கோ தேக்தே ஹுவே சபி கன்விக்ட் கோ ஜோ சாரோ தோஷி தே உன்கோ பராபர் கா.
இந்த வழக்கில் தீர்ப்பு ஒட்டுமொத்தமாகவே அரசாங்கத்தின் அழுத்தத்தால் தரப்பட்டிருக்கிறது என்பதை வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன். நீதிபதி அரசாங்க அழுத்தத்தால் சிந்திக்காமல், ஆதாரங்களை பார்க்காமல், உண்மைகளை பார்க்காமல் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் மரண தண்டனை அளித்திருக்கிறார். எல்லோருமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறார் என்றார் ஏ பி சிங். ஆனால் இந்த தீர்ப்பு இந்திய அரசுக்கும் மக்களில் பெரும்பாலோருக்கும் திருப்தியை தந்திருக்கிறது. தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த இந்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே,
This type of punishments have been announced earlier by many judges. This was the result was to come and that's why we were not sure what the decision will be taken by the judge. So the first reaction of the justice was given to that.
இது போன்ற தண்டனைகளை முன்பு பல நீதிபதிகள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த வழக்கில் தீர்ப்பு வரவிருந்தது என்ன மாதிரியான தீர்ப்பாக இருக்கும் என்று எங்களால் யூகிக்க முடியவில்லை. என்னுடைய முதல் கருத்து என்பது அந்த பெண்ணுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்றார் ஷிண்டே. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தந்தை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், இந்த தீர்ப்பு வந்த பின்னர் தான் தங்களால் இனி நிம்மதியாக மூச்சுவிட முடிகிறது என்றார். நீதிமன்றத்துக்கு வந்திருந்த அவரும் அவரது மனைவியும் குற்றவாளிகளுக்கு வெகு அருகிலேயே அமர்ந்திருந்தனர். அந்த பெண்ணின் தாயார் கருத்து வெளியிடுகையில், தீர்ப்பு வந்த பிறகு இன்றுதான் தனது மகளின் வாழ்க்கை பற்றியும் அவள் அனுபவித்த துயரத்தை பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றார். தீர்ப்பு வருவதற்கு முன்னர் நேற்று வியாழக்கிழமை பிபிசியின் ஹிந்தி சேவைக்கு கருத்து தெரிவித்த அந்த பெண்ணின் தாயார், இந்த வழக்கு இந்தியாவில் பெண்கள் குறித்த கண்ணோட்டத்தை பெரிய அளவு மாற்றிவிட்டதாக தம்மால் கருத முடியவில்லை என்றார். இந்த சம்பவத்துக்கு பின்னர் நாட்டில் உருவான கருத்துணர்வை அடுத்து ஒரு சிறிய மாற்றத்தை தன்னால் உணர முடிவதாக கூறிய அவர், ஆனால் உண்மையான மாற்றம் என்பது இதுபோன்ற சம்பவங்கள் பற்றிய வழக்குகள் பதியப்பட்டு போலீசாரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்போதுதான் ஏற்படும் என்றார். அதற்கு பின்னர் தான் சமூகத்தில் கொஞ்சமாவது மாற்றத்தை பார்க்கலாம் என்றார் அவர். முன்னதாக தீர்ப்பை எதிர்பார்த்து நீதிமன்றத்துக்கு வெளியே பெரும் மக்கள் கூட்டம் குழுமியிருந்தது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வேண்டும் என்று சிலர் முழக்கம் எழுப்பினர். தீர்ப்பு வெளிவந்தவுடன் நீதிமன்றத்துக்கு வெளியே கூடியிருந்த மக்களில் சிலரது கருத்து கழிவை, எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. டெல்லி ஜந்தர் மந்தர்ல கடும் குளிர்ல 8 மாதங்கள் இதுக்காக காத்திருந்தோம். இனி இது போன்ற ஒரு குற்றத்தை குறித்து சிந்திக்க கூட எவரும் யோசிப்பாங்க. இந்த தீர்ப்பு அவர்களுக்கு பயத்தை தந்திருக்கும் என்றார் ஒருவர். இது முன்பே நடந்திருக்க வேண்டும் என்றார் மற்றொருவர். இவர்களுக்காக வாதாடிய வக்கீலை தண்டிக்க வேண்டும், அவர் எங்கே போனார்? இது போன்ற வழக்கறிஞர்களால் சமூகத்துக்கே அவமானம் என்றார் மற்றொருவர். இந்த சட்டம் ஒரு நல்ல சமிக்ஞையை தரும். இது போன்ற ஒரு குற்றத்தை யார் செய்தாலும் அவர்களுக்கு இனிமேல் இதுதான் தண்டனை என்ற நிலை வர வேண்டும் என்றார் இன்னும் ஒருவர். முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கலவரத்தை ஒடுக்கும் போலீசாரும் நீதிமன்ற வளாகத்துக்குள் குழுமியிருந்தனர்.
செய்திகளை வழங்கியவர் மணிவண்ணன். டெல்லி பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லியில் பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. சமூக வலைதளங்களில் கூட இவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்ற கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. பிபிசி தமிழ் ஃபேஸ்புக்கில் கருத்து வெளியிட்டிருக்கின்ற நேயர் ஜெயக்குமார், இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கத்திருக்கக்கூடாது, பிடித்தவுடனேயே சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் மனித உரிமை அமைப்புகளோ எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனை கொடுக்கப்படக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து டெல்லியில் இருக்கும் அம்னஸ்டியின் துர்கா நந்தினி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பெண்மணியின் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், தூக்கு தண்டனை என்பது இது போல் பாலியல் குற்றங்களுக்கு ஒரு தீர்வு அல்ல. தூக்கு தண்டனை என்பது கண்டிப்பா பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கான ஒரு தீர்வாக இருக்காது என்பது அம்னஸ்டியின் வாதம். தூக்கு தண்டனை என்பது எந்த விதமான குற்றங்களுக்கும் ஒரு தீர்வாக அமைந்ததாக நெடுங்காலத்தில் உள்ள செயல் ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவது மட்டுமே இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியும் என்பது அம்னஸ்டியின் வாதம்.
நீங்கள் மரண தண்டனையினால் குற்றங்கள் குறையாது என்று சொல்கிறீர்கள். அப்படி போனால் வேறு தண்டனைகளாலும் வேறு குற்றங்கள் குறையவில்லை என்று வேறு சிலர் சொல்வார்கள். ஆகவே இது விதண்டாவாதம். குற்றங்களுக்கு தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதற்கு பல கோட்பாடுகள் இருக்கிறது. அதில் ஒன்று, தனிநபரோ சமூகமோ நேரடியாக பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பது அதில் ஒரு சித்தாந்தம். இது போன்ற இந்தியாவை உலுக்கிய ஒரு சம்பவத்தில் கடுமையான தண்டனை கிடையாது என்று ஒரு நிலை தோன்றுமானால் அது நாளைக்கு நல்ல சம்பவங்களுக்கு அவசியம் என்று நினைக்கிறீர்கள்?
இந்த கடுமையான தண்டனை என்பதில் மட்டுமே ஒரு ஒரு வேறுபாடு இங்கு வருகின்றது. அதாவது கடுமையானது என்பது என்ன? இப்பொழுது கடுமையான தண்டனை தேவையா, அல்லது தண்டனை கண்டிப்பாக எந்தமான குற்றமாயினும் குற்றவாளி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, அதாவது அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பணம் கொண்டவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஜஸ்டிஸ் நடக்கும், நீதி வழங்கப்படும் என்பது கட்டாயமாக இருப்பின் குற்றங்கள் தவிர்க்கப்படும் என்று மனித உரிமையாளர்கள் அம்னிஸ்டி உட்பட கேம்பெயின் செய்து வருகின்றனர். இதனை குறித்து வெவ்வேறு மேடைகளில் பேசி வருகின்றனர், வற்புறுத்தியும் வருகின்றனர். இப்பொழுது அந்த விதமான ஒரு ஒரு முறைப்பாடு, ஒரு நிறுவன ரீதியான ஒரு செயல் ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்து அதனுடைய பனிஷ்மெண்ட்டின் ஷியூரிட்டி அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலே கண்டிப்பாக குற்றங்களை வெகுவாக தவிர்க்க முடியும், அதனை குறைக்க முடியும் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
தேசிய குற்றவியல் மையமானது வெளியிட்ட புள்ளி விவரங்களில் இந்தியாவில் பாலியல் வல்லுறவு வழக்குகளில் நான்கில் ஒரு வழக்கில்தான் கீழ்நீதிமன்றத்தில் தண்டனை அளிக்கப்படுகிறது. அதுவும் மேல் நீதிமன்றத்திற்கு போகும்போது இந்த தண்டனை அளவு என்பது மேலும் மேலும் குறைகிறது. இதுபோன்ற ஹை ப்ரொஃபைல் வழக்குகளிலேயே கடுமையான தண்டனை வழங்கப்படாவிட்டால் இது வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று எதிர்வாதம் வைக்கப்படுகிறது. அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
பெண்கள் பாதுகாப்பு என்பது முதலில் இந்தியா போன்ற நாடுகளில் பெண்களை எவ்வாறு நாம் வருணிக்கிறோம், அவர்களை எவ்வாறு அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கிறோம், ஒரு ஒரு கல்ச்சுரல் அவுட்லுக் டுவர்ட்ஸ் விமன், அதில் மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் இங்கு வெகுவாக பூர்த்தி கூற வேண்டிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது. பனிஷ்மெண்ட் ஹார்ஷாக இருக்க வேண்டும் என்று வாதிப்பதில் தவறில்லை. ஆனால் இத்தனை வருடங்களாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து இத்தனை வருடங்களாக டெத் பெனல்டி, அதாவது தூக்கு தண்டனை இருந்து வந்தும் நம்மளால் இன்று வரை பெண்கள் வெட்டி கொல்லப்படுவதும் கொடூரமான பாலியல் சம்பவங்கள் நடப்பதும் நம்மளால் தவிர்க்க முடியவில்லை. ஸ்ட்ரீமான ஒரு பனிஷ்மெண்ட் கட்டாயமாக தேவை என்பதை மட்டும் வலியுறுத்தாமல் லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸ், அதாவது எந்த விதமான ப்ரொசீஜரல் இன்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம் கொண்டு வர முடியும். ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் மட்டும் அல்ல, அது ஒரு குவிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன், அதாவது இப்பொழுது உடனே அதை முடித்துவிட்டு நாளை அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அதே பழைய நிலைமைக்கு செல்வதை விட பெண்களுக்கு வலுவான ஒரு சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
அம்னஸ்டியின் துர்காநந்தினி. டெல்லி சம்பவம் இந்தியாவில் மட்டுமல்லாது உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. டெல்லி பாலியல் வல்லுறவு சம்பவத்துக்கு பிறகு இந்தியாவில் உள்ள பெண்களை குறித்தும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் குறித்தும் உலக ஊடகங்கள் அதிக அளவில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்நிலையில் இந்த சம்பவம் இந்தியா குறித்து பிற நாட்டினர் வைத்திருந்த மதிப்பை பாதித்திருக்கிறதா என்று பல்வேறு நாடுகளுக்கு இருக்கும் செல்வாக்கு குறித்து ஆண்டுதோறும் பட்டியல் வெளியிடும் பிரிட்டனைச் சேர்ந்த சைமன் அன்ஹால்ட் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
Can't tell you exactly because my survey is only carried out once a year and we've just done the 2013 survey.
இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை என்னால் துல்லியமாக சொல்ல முடியாது. இப்பொழுதுதான் 2013 ஆண்டுக்கான கருத்து கணிப்பை நாங்கள் முடித்திருக்கின்றோம். அதில் இந்த அளவுக்கான ஒரு சம்பவம் குறித்து எதையும் பார்க்க முடியாது. ஆனால் எனது அனுபவத்தில் சொல்வதானால், இதுபோன்ற சம்பவங்கள் நன்கு அறியப்பட்ட இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டின் செல்வாக்கு, நாட்டை பற்றிய ஒரு பிம்பம் ஆகியவற்றில் ஒற்றை சம்பவத்தால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உள்நாட்டு போர் போன்ற மிகவும் பாரதூரமான விடயங்கள் தான் ஒரு நாட்டை பற்றிய அபிப்பிராயத்தை முழுமையாக மாற்றும்
என்றார் சைமன் அன்ஹால்ட். டெல்லி பாலியல் சம்பவத்துக்கு முன்பு இந்தியா குறித்த ஒரு தோற்றம் இருந்தது. பாடப்புத்தகங்களில் பழம்பெரும் நாடாக, கலாச்சாரம் அதிகம் நிறைந்த ஒரு நாடாக இந்தியா சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஊடகங்கள் பொருளாதார வளர்ச்சி குறித்து பேசின. பாலிவுட் திரைப்படங்கள் இந்தியா குறித்த ஒரு பிம்பத்தை அளித்தன. ஆனால் டெல்லி வல்லுறவுக்கு பிறகு மேற்கத்திய ஊடகங்கள் பல செய்திகளை, கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பது வலியுறுத்தப்பட்டது. இந்தியாவுக்கு சென்று வந்த பல மேற்கத்திய பெண்கள் தாம் சந்தித்த பாலியல் தொல்லைகள் குறித்து ஊடகங்களில் எழுதினர். இவையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் இந்தியா குறித்த எதிர்மறையான கருத்துக்களை விளைவித்திருக்காதா?
Been well recognized through research for many many decades that what actually appears in the media is not necessarily the same.
ஊடகத்தில் வரும் செய்திகள் பொதுமக்களின் கருத்துகள் இல்லை என்பது ஆய்வுகள் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபிக்கப்பட்டது. பொதுவாக பெரும்பான்மையான மக்கள் தமது இளவயதிலேயே ஒரு நாட்டை பற்றி வலுவான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். ஊடகங்களில் வரும் செய்திகள் மட்டுமல்லாது அந்த நாட்டிலிருந்து தயாராகும் பொருட்கள், அந்த நாட்டின் கலாச்சாரம், தனிப்பட்ட அனுபவம், நண்பர்கள் கூறுவது போன்ற பல காரணிகளினால் இந்த கருத்தாக்கம் ஏற்படுகின்றது. அதை மாற்ற பலரும் தயங்குகின்றார்கள். பொதுவாக மக்கள் தாம் ஏற்கனவே வைத்திருந்த கருத்தோடு ஒன்றி போகாது எதிர்மறையான செய்திகளை புறக்கணிக்கும் மனநிலை வெகுவாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்தியாவில் இதுபோன்ற மோசமான சம்பவங்கள் தொடர்ந்தும் நடந்தால் மக்களின் கருத்துக்களில் மாற்றம் வரலாம். ஆனால் இந்த விடயத்தில் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து பெரும் மக்கள் போராட்டங்கள் எழுந்தன. தற்பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்தியா இதுபோன்ற செயல்களை ஆதரிக்கவில்லை என்பதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்தியர்கள் நல்ல மனிதர்கள் என்ற கருத்தாக்கத்தை இது வலுப்படுத்துகின்றது. இதனால் இந்தியர்களை யாரும் வெறுக்கப் போவதில்லை.
பொதுவாக இந்தியா குறித்து பிற நாடுகளில் வாழும் மக்களின் மதிப்பீடு எப்படி இருக்கிறது?
My survey is the only survey that puts India ahead of China and the reason is because most people around the world
சீனாவை விட இந்தியாவுக்கு சாதகமான பிம்பம் தான் இருக்கின்றது என்று எங்களது கருத்து கணிப்பில் மாத்திரம் கூறப்பட்டிருக்கின்றது. சாதாரண மக்களிடம் பெரிய நாடுகள் குறித்து நாங்கள் கருத்து கேட்ட பொழுது 66% பேர் இந்தியா குறித்து சாதகமான கருத்துக்களையே கொண்டிருந்தார்கள். சாதாரண மக்களை பொறுத்தவரை சீனர்களை விட இந்தியர்களை அவர்கள் விரும்புகின்றார்கள்
என்றார் சைமன் ஆன்ஹால்ட். சைமன் ஆன்ஹால்ட் வெளியிட்ட நாடுகளின் மதிப்பு பட்டியலில் இந்தியாவுக்கு 27th இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேர்களே, டெல்லி பாலியல் வழக்கு சம்பவத்தில் 4 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறித்தும் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இடிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் தம்புள்ள பள்ளிவாசல் குறித்து இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் நிலைப்பாடு நடக்கவிருக்கும் மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக வெளியிடப்பட வேண்டும் என்று அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் கேட்டுவிடுத்திருக்கிறது. இதுகுறித்த தகவலை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மாத்தளை மாவட்டம் தம்புள்ளை பள்ளிவாசலை அகற்றுவது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைக்கு ஜனாதிபதியிடமிருந்து உறுதியான பதிலை எதிர்பார்க்கும் வகையில் பள்ளிவாசல் நிர்வாகத்தினால் இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை கூடிய பள்ளிவாசல் நிர்வாக சபை கூட்ட தீர்மானத்தின்படி எதிர்வரும் 21st நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதியிடமிருந்து பதிலை முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பெற்றுத்தர வேண்டுமென்றும் அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தை உள்ளடக்கிய மத்திய மாகாண சபைக்கும் அன்றைய தினம் தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தீர்மானம் தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய பள்ளிவாசல் நிர்வாக சபையின் துணை செயலாளரான சாகுல் ஹமீத் முகமத் ரவூப்,
எல்லா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பள்ளி எக்காரணத்தை கொண்டும் உடைபடாது என்று ஜனாதிபதி உறுதியாக கூறியிருக்கிறார்னு சொன்னாங்க. அதையே தான் நான் நம்பியிருந்தோம் இவ்வளவு நாளும். ஆனாலும் 2 முன்னாடி வரைபடம் எங்களுக்கு கைவசம் கிடைச்சிருக்கு, பள்ளி உடப்படும் உண்டு. இதை உறுதியா நாங்க சொல்றோம், பள்ளி உடப்படும்ன்றதுதான் இப்ப அறிவிக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? உடப்படுமா இல்லையான்னு ஜனாதிபதி கேட்டு எங்களுக்கு மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக எங்களுக்கு அறிவிக்கணும். 3
நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீம் இன்று விஜயம் செய்தார். எதிர்வரும் 19th அமைச்சரவை கூடும் என்றும் அன்றைய தினம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு இந்த விடயம் கொண்டுவரப்படும் என்றும் அங்கு அவர் உறுதியளித்துள்ளார். பள்ளிவாசல் தொடர்பாக ஏற்கனவே ஜனாதிபதியுடன் பேசப்பட்டுள்ளது, திரும்ப திரும்ப பேச தேவை இல்லை என்கின்றார் மூத்த அமைச்சரான AHM ஃபௌசி.
இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கிறாங்க அரசாங்கத்துக்கு விரோதமா தேர்தலில் வாக்குகள் எடுத்து கொடுக்க அரசாங்கம் தீர்மானம் பண்ணி உரைக்காம வைக்க. ஆனால் A9 பாதை சமைக்கும் போது பாதை போட்டு உழைப்படுமா இருந்தால் அவங்களுக்கு காணி கொடுத்து பள்ளி கட்டுறதுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்பாங்க. பேசுறதுக்கு வர வேண்டாமா? அவங்க அங்க உட்காந்து அவங்க தீர்மானம் பண்றது ஞாயிற்றுக்கு
என்றும் கூறிய மூத்த அமைச்சர் AHM ஃபௌசி, நாடு நகர அபிவிருத்தி வாரியத்துடன் இது பற்றி பேச தான் பள்ளிவாசல் நிர்வாகத்தை அழைத்த போதிலும் அவர்கள் வரவில்லை என்றும் குறிப்பிட்டார்.
இறுதியாக இலங்கையின் வடப்பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் வன்முறைகள் குறித்த செய்திகளுடன் மாணிக்கவாசகம்.
இன்று மாலை 4:30 அளவில் நாவட்குழி பகுதியில் தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த தனது ஆதரவாளர்கள் 10 மீது அடையாளம் காணப்படாத கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராகிய பாலசுப்ரமணியம் கஜதீபன் தெரிவித்திருக்கின்றார்.
அவர் சிங்கள மொழியில சரளமாக பேசிக் கொண்டார். அதுல 2 வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறார். ஒரு ஆளுக்கு பின் மண்டையில மோசமா தாக்கப்பட்டிருக்கு. கிஷோர் என்று சொல்லப்படுற 24 வயதுடைய இளைஞன் இரும்பு கம்பியால காலில் அவருக்கு ஒரு அடி
என்றார் கஜரீவன் அவர்கள். இதேவேளை தனது ஆதரவாளர்கள் இருவர் மாற்றுக் கட்சியினரால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளராகிய தியாகராஜா துவாரகேஸ்வரன் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறையிடப்பட்டிருந்த போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். தேர்தல் திணைக்களத்திலும் இதுபற்றி முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இருந்த போதிலும் சிறு சிறு சம்பவங்கள் மாத்திரமே தேர்தல் பரப்புரை காலத்தில் இடம்பெற்று வருவதாக இபிடிபி கட்சியின் முதன்மை வேட்பாளராகிய சின்னத்துறை தவராச அவர்கள் கூறுகின்றார்.
தெற்கில இல்லாட்டி நாங்கள் இலங்கையில் எத்தனையோ தேர்தலை கண்டிருக்க நடந்த பல வன்முறைகளோடு ஒப்பிடக்க, தேர்தல் சட்ட மீறல்களோடு ஒப்பிடக்க இங்கே அப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. அமைதியான செய்தல் தான் நான் சொல்லுவேன்
என்றார் இபிடிபி கட்சியின் முதன்மை வேட்பாளர் சின்னையா தவராச அவர்கள்.
செய்திகளை வழங்கியவர் மாணிக்க வாசகம். இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
இந்தியாவின் மிகவும் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியான குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை அடுத்த ஆண்டு நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பிரதமர் வேட்பாளர் என்று பாரதிய ஜனதா இன்று அறிவித்திருக்கிறது. இந்திய தலைநகர் டில்லியில் ஓடும் பேருந்தில் பெண் ஒருவரை கூட்டாக 6 பேர் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி கொலை செய்த சம்பவத்தில் 4 பேருக்கு இந்திய நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.